மத்தேயு 17:19-21. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றென்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்.
மூணு வருஷங்களுக்கு அதிகமாக நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை படிச்சுட்டு வரோம். இந்த முழு படத்தை நம்ம மனசுல வச்சுதான் படிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக, யூதர்களின் ராஜாவாக, தேவகுமாரனாக இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதி வரார். 16 ஒரு புது சகாப்தத்திற்கு நம்மளை கொண்டு போகிறது. ஏன்னா இதுவரைக்கும் ஊழியம் செய்து தன்னுடைய தகுதியை மேசியாவாக நிரூபித்து கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து முதல் தடவை 16 தங்களுடைய சீஷர்களோடு தன்னுடைய மரணத்தை குறித்து தெளிவாக பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அதை பேசி அவர் முகம் வந்து எருசலேம் பக்கம் திருப்புறார். 17 அவர் எருசலேம் போகிறதுக்கு தயாராகிறாருன்னு பார்க்கிறோம். அந்த 17 ஆரம்பத்திலேயே ஒரு மறுரூப காட்சியை நம்ம பார்த்தோம். அந்த காட்சியில் இருக்க ஆழமான சத்தியங்களை நம்ம பார்த்தோம். அது வெறும் ஒரு காட்சியாக மாத்திரம் இல்லை, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனே இந்த மிகப்பெரிய மீட்பின் பணியை செய்வதற்கு அவரை எப்படி ஆயத்தப்படுத்தி உற்சாகப்படுத்தினார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மறுரூப காட்சி ஆன பிறகு அவர் கீழே இறங்கி வரார். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இறங்கி வருகிற ஒரு காட்சியில் எனக்கு இந்த இதை படிக்கும்போது யாத்திரை ஆகும்போது தான் ஞாபகம் வருது. அடிக்கடி மோசே எப்படி அந்த சீனாய் மலையிலிருந்து 10 கற்பனைகளை எடுத்துக்கிட்டு ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்திலிருந்து கீழே வரும்போது அவர் வந்து என்ன பார்த்தார், கீழே இந்த ஜனங்க அவிவிசுவாசத்தில் ஒரு விக்கிர ஆராதனை, ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் மோசே வரமாட்டாருன்னு ஒரு அவிவிசுவாசத்தில் ஒரு விக்கிர ஆராதனை, ஒரு கண்ணுக்குட்டியை செய்துக்கிட்டு அதுக்கிட்ட டான்ஸ் ஆடி ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்ததை மோசே பார்த்து ஒரு விதத்தில் மோசே தன்னுடைய பொறுமையை இழந்துட்டாருங்களாம். எழுந்து அவர் கொண்டு வந்த அந்த 2 பலகைகளை அந்த மலைக்கீழ உடைச்சி சுக்குனூரா அந்த இருக்கிற கண்ணுக்குட்டி தங்க இதை அதை பவுடர் ஆக்கி தண்ணியில கலந்து அங்க இருந்த மக்களுக்கெல்லாம் குடிக்க வச்சார். அவர் ஒரு பொறுமை இழந்து கோவப்பட்டு செய்யற ஒரு செயலை பார்க்கணும். அதே விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி தன்னுடைய பிதாவின் பிரசன்னத்திலிருந்து கீழே வந்து பார்த்தார். என்ன பார்க்கிறாரு, ஒரு பெரிய அவிவிசுவாச ஒரு சூழ்நிலை, ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நிறைந்த சூழ்நிலை. அதனால தான் அந்த வசனத்தில் ஒரு விசுவாசிக்காத மாறுபாடுள்ள சந்ததியே உங்களோடு எம்மட்டும் நான் பொறுமையா இருக்க வேண்டும், அவரும் பொறுமை இழந்தத ஒரு காட்சியாக நமக்கு ஞாபகப்படுத்துது, ஒரு பேரலலா ஞாபகப்படுத்துது. இதை பார்க்கும்போது தன்னுடைய சீஷர்களும் சரி, இவ்வளவு காலம் தங்களை ட்ரெயின் பண்ணி இவ்வளவு காரியங்கள் பார்த்த பிறகும் இன்னும் அவர்கள் முதிர்ச்சி அடையாம அற்ப விசுவாசிகளாக பல விதங்களில் குருடர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் எருசலேம் போகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 6 தான், இதுக்கப்புறம் அவரு இந்த உலகத்தை விட்டு போயிடுவாரு, சரீரத்தோடு இருக்க மாட்டாரு. இப்போ ரொம்ப அவசியம் இந்த சீஷர்களை தயார் செய்யணும், இவர்களை ட்ரெயின் பண்ணணும். இப்ப என்ன பார்க்கிறோம், 17 அவங்களுக்கு இன்னொரு லெவல் ட்ரைனிங். இது இதுவரைக்கும் ஒரு ட்ரைனிங் நடந்துச்சு 16. இது ஒரு ஒரு எனக்கு ஒரு பேரை கொடுத்தோன்னா ஒரு அட்வான்ஸ் இன்டென்சிவ் ட்ரைனிங் ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்ஸ் ட்ரைனிங். அப்படித்தான் 17 அவங்களுக்கு ட்ரைனிங் வரப்போகுது. பல பாடங்கள் ஆண்டவர் வந்து அவங்க மனசுல பதியும் படிக்கு வாழ்க்கை நிஜ நிகழ்வுகளை எடுத்து ஆவிக்கூறிய பாடங்களே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கறோம். வெறும் ஒரு சத்தியம் மாத்திரம் இல்லை, ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையில் அவங்க மனசில் அழியாதபடிக்கு, அவங்க மனசில் என்றென்றும் ஞாபகம் இருக்கும்படிக்கு அந்த சூழ்நிலையின் மூலமாக ஒரு ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிற அட்வான்ஸ் இன்டென்சிவ் ட்ரைனிங் ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றதுதான் 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். பல பாடங்கள் அவர் கற்பிக்க போறார். இப்ப 17வது அதிகாரத்துல இந்த முடிவுல விசுவாசத்தின் பாடத்தை, இது அட்வான்ஸ்டு விசுவாசம். இது வரைக்கும் நீங்க அற்ப விசுவாசிங்களா இருந்தீங்க, அந்த அற்ப விசுவாசம் எவ்வளவு ஆபத்து, அதை விட்டு நீங்க இன்னும் முதிர்ந்த விசுவாசத்துக்கு போலன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்றத கற்றுக் கொடுக்கிறார். அதே மாதிரி தொடர்ந்து 19வது அதிகாரத்துல திருமண 18வது அதிகாரத்துல ஒரு பிள்ளைய பயன்படுத்தி தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். இடரல்கள் வருவதை பத்தி, சபை ஒழுங்கை பத்தி, மன்னிக்கிறது, மற்றவங்களை மன்னிக்கணும், நீங்க முதிர்ச்சி அடைந்து மன்னிக்கணும். இதே நிலையில் நீங்க இருக்கக்கூடாது, அவங்க அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு. மற்றவர்களை மன்னிக்கலன்னா அது பெரிய இடரலா போகும் தேவராஜ்யத்துக்கு. நீங்க மன்னிக்கிற குணத்தை கற்றுக் கொடுக்க, இதெல்லாம் அட்வான்ஸ் ட்ரெயினிங், இதெல்லாம் தெரியாதுன்னு இல்லை. இன்னும் 19வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா திருமணத்தை பத்தி, திருமண டைவர்ஸை பத்தி, பிள்ளை வளர்ப்பை பத்தி, சொத்துக்களை பத்தி, நித்திய வெகுமதியை பத்தி, 20வது அதிகாரத்துல பதவியை பத்தி, மன உருக்கத்தை, இந்த மாதிரி ஒரு ஆழமான ராஜ்யத்தின் கொள்கைகளை கொண்ட முக்கியமான பாடங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை தயார் பண்றாரு. ஏன்னா இவர் போகணும் இப்போ இல்லைங்களா, அதை செய்யறத நம்ம பார்க்க போறோம். இன்னும் அமேசிங் பாடங்கள் நம்ம 2021 வரக்கூடிய அதிகாரங்கள் என்னன்னா இதுதான் பத்தி படி, அட்வான்ஸ்ட் இன்டென்சிவ் ட்ரைனிங் ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட். ஒருவேளை யாராவது கேட்கலாம், பாஸ்டர் 2021லயாவது மத்தேயு நீங்க முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 11 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒருவேளை 2022 கொரோனா ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா, கொரோனா மாதிரி ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் 2022. ஆனால் எனக்கு அவசரம் இல்லை முடிக்கணும்னு. நான் நினைக்கிறேன் உங்களை அநேக பேருக்கு அவசரமாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் அதில் உள்ள ஆழமான சத்தியங்களை என்ஜாய் பண்ணுறது தான் முக்கியமே தவிர எவ்வளோ முடிச்சுட்டோன்றது இல்லை. ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சு வரார், பல சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் செஞ்சு வர்றார் மத்தேயு. அதனால யாருமே முடிக்கணும்னு இருக்க மாட்டீங்க. ஆகவே இப்போ 17வது அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றிய ஆழமான பாடம், ஒரு அட்வான்ஸ் டீச்சிங். இது வந்து ஒரு நிஜ நிகழ்வை எடுத்து கற்றுக் கொடுக்கிறார். அவங்க அற்ப விசுவாசிகளா இருக்கும்போது இங்க பாருங்க இந்த நிகழ்வுல என்ன நடக்குது. நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு பையனை ஒரு அப்பா கூட்டு வரும்போது அதை சுகம் கொடுக்க முடியாம தடுமாறுனு டீஷர்ட்ல பார்க்கும் இல்லைங்களா. அதை வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வந்து அவங்களுக்கு சுகம் கொடுத்தா இதை பார்க்கிறோம். மத்தேயு வந்து அதுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்கல, 5 வசனத்திலேயே அதை முடிச்சுட்டார். ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்கல. மார்க் பார்த்தீங்கன்னா சின்னது விசேஷம், ஆனால் 14 வசனங்கள் அதை கொடுத்துருக்காரு. மத்தேயு ஏன் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கல, ஏன் வேகமாக போனார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து இந்த நிகழ்வில் முக்கிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுலேருந்து வருகிற பாடத்தை வலியுறுத்தணும், அந்த விசுவாச பாடத்தை வலியுறுத்தணும். ஏன்னா இந்த இன்சிடென்ட்டு விசுவாசத்தை நமக்கு திருப்பி திருப்பி வலியுறுத்தி கற்றுக் கொடுக்குற காரியமாக இருக்கு. ஏன் ஆண்டவர் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து பொறுமையை இழந்ததுக்கே காரணம் என்ன? ஓ அன்பிலீவிங், அவிவிசுவாசிக்காத சந்ததியே, அவிவிசுவாசிக்காத மாறுபாடான சந்ததியே. நீங்க அவிவிசுவாசிக்கமா இருந்தீங்கன்னா பவர்டடா இருப்பீங்க. அவிவிசுவாசமா இருந்தா நீங்க சரியா சிந்திக்க முடியாது, சரியா வாழ முடியாது, சரியா காரியங்களை செய்ய முடியாது இல்லைங்களா. பவர்டட் ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷனே திட்டுற. ஏன் அங்க வந்து அவர் பார்க்கும்போது தன்னுடைய சீஷர்கள், தன்னோடு இருந்த சீஷர்கள் அவர்களும் அந்த அவிசுவாசத்தில் அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியல இல்லைங்களா. அந்த கூட்டம், திரளான கூட்டம், இவ்வளோ அற்புதங்களை பார்த்த பிறகும் விசுவாசம்ன்றது இல்லை, ரொம்ப த்ரில் பார்க்கறதுக்கு, அவர் செஞ்ச அற்புதங்களை பார்க்கறதுக்காக வருகிற ஒரு கூட்டம். அந்த சுகம் கொடுக்கணும், சுகம் பெறணும்னு வந்த தகப்பன் கூட துக்கம் நிறைந்த தகப்பன் தன் பையனை எடுத்துட்டு வரும்போது என்ன கேட்கிறாரு, உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க இல்லைங்களா. ஆண்டவர் அதை சொல்றாரு இல்லைங்களா, அங்க என்ன வலியுறுத்துறாரு, முடிஞ்சாவா, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். பாருங்களா அங்கேயும் விசுவாசத்தை பத்தி பாடம் வருது, எல்லாம் கூடும். உடனே அவர் மனம் உணர்ந்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவிசுவாசத்தை மன்னிங்க அப்படின்னு அவர் கதறதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய தகப்பன்றது பார்க்கிறோம். இந்த வேத பாடகர்கள், வேத பாடல்கள் ரொம்ப அந்த அற்புதம் நடக்காத குறித்து சந்தோஷப்படுறத பார்க்கும் சரிங்களா? இயேசுவை இப்பதான் குற்றப்படுத்தலாம்னு சொல்லி அந்த டீச்சர்களோடு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க பார்ப்போம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய மத்தியும் நம்ம கொடுக்கல, ஏன்னா அவர் போக்கஸ் பண்றது டீச்சர்களுடைய விசுவாசத்தை, டீச்சர்களுடைய விசுவாசத்தை பத்தி அவர் போக்கஸ் பண்றாரு. ஆகவே இந்த பகுதியினுடைய முக்கியமான பாடம், இந்த பகுதியுடைய முக்கியமான பாடம் விசுவாசம். விசுவாசம் மலைகளை அசைக்கும், விசுவாசம் மலைகளை அசைக்கும். அதான் 20வது வசனத்துல பார்க்கிறோம். நம்ம இதை அநேக தடவை கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? விசுவாசம் விசுவாசம் இதை பத்தி தான் பாடம். விசுவாசம் பெரிய காரியங்களை சாதிக்கும்னு பார்க்கிறோம். ஆனா எத்தனை பேர் அதை உண்மையா உணர்ந்திருக்கிறோம், உண்மையா அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம்? முழு வேதத்தின் சாட்சியே இதுதாங்க. பெரிய அதிகாரம் எபிரேயர் 11வது அதிகாரம் நமக்கு என்ன எடுத்து சொல்லுது? ஆபேலிருந்து எடுத்து ஏனோக்கு, நோவா, ஆப்ரஹாம், சாரா, மோசஸ், எல்லோருமே எல்லோரையுமே எடுத்து அவங்களுடைய விசுவாசம், விசுவாசம் எவ்வளவு பெருசு அப்படின்னு தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அவங்க இன்னும் அந்த அதிகாரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த இக்கட்டான நேரத்தில், வாழ்க்கையில் இருந்த மிக கிரைசிஸான நேரத்தில், கிதியோன், பாராக், சாம்சன், ஜெப்தா, தாவீது, சாமியோ, தீர்க்கதரிசிகள், அநேக பேர் அவங்களுடைய விசுவாசத்தின் மூலமா அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு தேவனுக்கு எப்படி பெரிய காரியங்கள் செய்தாங்க அதைத்தான் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வச்சு அந்த எபிரேயர் எழுதுறவர் நமக்கு என்ன சொல்றாரு ஆரம்பத்திலேயே? ஆகவே இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கையும், எதுக்கு இவங்கெல்லாம் சாட்சி கொடுக்கிறாங்க? திரளான சாட்சிகள் ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. விசுவாச வாழ்க்கை எவ்வளவு உன்னதமானதுன்றத ஒரு சாட்சி கொடுக்கிறாங்க இல்லைங்களா? இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு சூழ்ந்திருக்கையில் அவர் என்ன சொல்றாரு? நம்மளை விசுவாச வாழ்க்கையை வாழ சொல்றாரு. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? நம்மளை நெருக்குகிற, நம்மளை எல்லா நம்மளை சுற்றியிருக்க எல்லா பாரத்தையும் நீக்கி, நம்மளை நெருக்குகிற பாவத்தை எடுத்து போட்டு, நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு இயேசுவை கண்டு, லுக்கிங் ஆன் டு ஜீசஸ் இல்லைங்களா, இயேசுவை நோக்கி பார்த்து, நம் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவரை நோக்கி பார்த்து ஓடணும். அதான் விசுவாசம், இயேசுவை நோக்கி பார்த்து ஓடணும். இந்த நம்ம படிக்கிற மத்தேயுள்ள இந்த பகுதி வந்து ஒரு டைரக்ட் டீச்சிங், ஆண்டவர் கிட்ட இருந்து வருது. விசுவாசம் எவ்வளவு முக்கியம்ன்றது ஆண்டவர் நேரடியா வெளிப்படுத்துறாரு, போதிக்கிறாரு. ஒரு பைபிள்ல ஒரு பெரிய ரொம்ப கிரேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாம் பாருங்களேன், விசுவாசம் மலைகளை அசைக்கும், விசுவாசம் கடுகளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த பகுதியை நம்ம பார்த்து படிக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்வை பார்த்துட்டோம் போன வாரம், இந்த அற்புதத்தை, இந்த சீஷர்கள் அதனால எவ்வளோ அவமானம் அடைந்தார்கள், அந்த அற்புதத்தை அவங்க செய்ய முடியாம அப்படின்னு பார்த்துட்டோம். இதில் ரெண்டு தலைப்புல இந்த பகுதியை நம்ம பார்த்து புரிஞ்சுக்க பார்ப்போம். ரெண்டு தலைப்பு, இயலாமை கொண்ட சீஷர்களுடைய கேள்வி, முதலாவது தலைப்பு, சகலத்தையும் அறிந்த தேவனுடைய பதில். இயலாமை கொண்ட சீஷர்களுடைய கேள்வி அதான் முதலாவது. எவ்வளவு அவமானமான அனுபவம் அவங்களுக்கு இந்த சீஷர்கள், ஆண்டவர் இல்ல மலைக்கு போயிருக்கிறாரு, அவருடைய பிரதிநிதிகளாக இருந்து அந்த பயனை கூட்டு வரும்போது அந்த கூட்டத்துக்கு முன்பதாக செஞ்சு செஞ்சு பாக்குறாங்க, அற்புதமே நடக்கல, அந்த பேய் ஓட மாட்டேன், ரொம்ப அவமானம். ஆண்டவர் வந்து அவரை சரி செஞ்சு அவங்களை காப்பாத்தினாருன்னு சொல்லலாம். அது நடந்த பிறகு 19வது வசனத்தில், அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்துவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். தனித்து வந்து, மார்க் நமக்கு சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள அவங்க வந்தபோது, ஏன்னா அது ஓப்பனா சொல்லி ஓப்பனா எல்லாரும் முன்னாடி அவமானம் படுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால எங்க அவர் தனியா வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? கிரௌட எல்லாருக்கும் கேட்டா நமக்கு தான் அவமானம் இல்லையா? அதனால எப்போ தனியா வருவாரு, ஒரு பிரைவேட் பிளேஸ். ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ள வந்த பிறகு கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, நீங்க அது ஒரு வார்த்தையில தரத்தி விட்டுட்டீங்க, எங்கனால் ஏன் முடியல, எங்கனால் ஏன் முடியல? அவங்க கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, மத்தேயு 10:1 அதிகாரம் படிச்சு பாருங்களேன். மத்தேயு 10:1.
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
பாருங்களேன், அசுத்தாவிகளை துரத்த அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதே மார்க்கம் 6:13 தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் செஞ்சாங்க. அநேக அசுத்தாவிகளை விரட்டி அநேக பேருக்கு எண்ணெய் பூசி சுகம் அளித்தார்கள். இது தொடர்ந்து வெற்றிகரமாக தோல்வி இல்லாம இது தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அநேக அசுத்தாவிகள், ஒரு வகை இல்ல பல வகையான அசுத்தாவிகளை அவங்க துரத்து விட்டுருக்காங்க. ஆனா இப்போ ஏன் அவங்களால செய்ய முடியாம போச்சு? அதுக்கு தான் அவங்க கேட்கிறாங்க. இயேசு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நிறைவேற்றும்படி அவங்க செஞ்சு பல அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு. இங்க ஒரு மனுஷன் தன் பையனுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்குன்னு கூட்டு வரும்போது ஏன் அவங்களால செய்ய முடியல? இயேசு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலையா? கொடுத்தாரே. மத்தேயு 10 அதிகாரத்துல பாக்குறோமே, அதை ஆண்டவர் கடந்த காலத்துல அதை நிறைவேற்றி அதை உண்மையாக நிறைவேற்றலையா? நிறைவேற்றினாரு. மார்க்ல எல்லாம் போட்டிருக்கே அடிக்கடி அவங்க எல்லா அசுத்தாவிகளையும் விரட்டினாங்கன்னு. ஆனா இங்க என்ன மிஸ்ஸிங், என்ன ஆச்சு? இங்க ஏன் இந்த ஆவியை விரட்ட முடியல? அதான் அவங்களுடைய கேள்வி. இயலாமை கொண்ட சீஷர்களுடைய கேள்வி இல்லைங்களா? ஏன் ஆண்டவரே நீங்க அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க, நாங்க அதை செஞ்சோ இருக்கிறோம், இந்த டைம்ல ஏன் செய்ய முடியல? கேள்வி புரியுதுங்களா? இதுதான் கேள்வி. அடுத்தது சகலமும் அறிந்த ஆண்டவருடைய பதில். இதுக்கு என்ன பதில் ஆண்டவர் கொடுக்கிறார்? நான் ஏன் சகலமும் அறிந்த ஆண்டவர்னு சொல்றேன்? ஏன்னா இதை அவங்க செய்யும் போது ஆண்டவர் எங்க இருந்தாரு? மலையில இருந்தார். இங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவருக்கு, அவங்க நேரடியா இருந்து பார்க்காம இருந்தாலும் அவர் மலையில இருந்தாலும், ஆனா ஒரு தயக்கமும் இல்லாம ஆக்யூரேட்டா என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு அவர் சொல்ல முடியுது. தயக்கமே இல்லை. ஏன்? ஏன்னா அவர் சகலமும் அறிந்த தேவன். நதானியல் வர்றதுக்கு முன்பதாகவே உன்னை நான் கண்டேன். நதானியல் அதை தான் ஆச்சரியப்படுறாரு இல்லைங்களா? அதான் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஒரு தயக்கமோ எந்த ஒரு ஆடம்பரமோ இல்லாம சகலமும் அறிந்த பரிபூர்ண அறிவோடு தங்களுடைய இருதயத்துல என்ன பிரச்சனை, அந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சு என்பதை அறிந்தவராக அவங்களுக்கு பதில் அளிக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறாரு? அதற்கு இயேசு 20 வசனம், உங்கள் அபிவிசுவாசத்தினாலே தான், உங்கள் அபிவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதைக்கு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் அபிவிசுவாசத்தினாலே தான், அபிவிசுவாசத்தினாலே. இப்போ 20 வசனம் அபிவிசுவாசத்தை பத்தி பேசுது. 21 வசனம், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தில புறப்பட்டு போகாது என்றார். 21 வசனம் ஜபத்தை பத்தி பேசுது, 20 வசனம் விசுவாசத்தை பத்தி பேசுது, அபிவிசுவாசத்தை பத்தி, 21 ஜபத்தை பத்தி பேசுது. இங்க ஒரு குழப்பம். இப்போ NKJV பைபிள் வச்சிருந்தீங்க, அதுல மட்டும்தான் இந்த வசனம் 21 இருக்கும். நீங்க அதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் பைபிள் வச்சிருக்கீங்க, அதனால அந்த வசனம் இருக்கு. ஆனா ஒரிஜினல்ல NIV NASB மத்த டிரான்ஸ்லேஷன் 21 வசனமே அது இல்லை, இந்த வசனம் இல்லை. ஏன்னா ஓல்ட மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல அந்த வசனம் இல்லை அப்படின்றாங்க. யாராவது ஸ்கிரைப் அதை ஆட் பண்ணியிருக்கலாம், அதை ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இவங்க மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அதை எடுத்துட்டாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன், 21 அந்த நேரத்தில் பேசும்போது ஆண்டவர் 21 வசனம் கூட சொன்னார். அவர் விசுவாசத்தை பத்தியும் சொன்னாரு, ஜபத்தை பத்தியும் சொன்னார். எப்படிங்க நீங்க நம்ப முடியும்? டிரான்ஸ்லேட்டருக்கு தெரியாதா, அவங்கள விட உங்களுக்கு அறிவா அப்படின்னா நான் ஏன் நம்ப முடியும் அப்படின்னா, மார்க் 9:28 வசனம் இதே நிகழ்ச்சியை சொல்லுகிற வசனம், இதே நிகழ்ச்சியை சொல்ற வசனம்.
ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்.
அதே நிகழ்ச்சி மார்க்ல என்ன பதில் கொடுக்கிறாரு, விசுவாசத்தை பத்தி பேசாம ஜபத்தை பத்தி சொல்றாரு. இது ஆக்சுவல் ஒரிஜினல் இதுதான். மத்தேயும் விசுவாசத்தை பத்தி சொன்னாரு, ஆனா அந்த மார்க் ஜபத்தை பற்றி ஆட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா மார்க் அதை பத்தி சொல்றாரு ஜபத்தை பத்தி. பாருங்களேன், கிரிட்டிக்ஸ் பைபிள குறை கண்டுபிடிக்கிறவங்க இந்த மாதிரி குறைகள் தான் கண்டுபிடிக்கிறது. பாருங்களேன், எல்லா பைபிள் குறை கண்டுபிடிக்கிறதும் இப்படிப்பட்டது தான். பாருங்க, மார்க் மத்தேயும் ஒன்று சொல்றாரு, மார்க் ஒன்று சொல்றாரு. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுல ஒரு குழப்பமும் இல்லை, ஒரு முரண்பாடும் இல்லை. மார்க் மத்தேயும் விசுவாசத்தை பத்தி போக்கஸ் பண்றாரு, மார்க் வந்து ஜபத்தை பத்தி போக்கஸ் பண்ற, வேற ஆங்கிள் அதை போக்கஸ் பண்றாங்க. ஆண்டவர் ரெண்டு காரணமும் சொல்லி இருக்கலாம், இவங்களால் ஏன் துரத்தப்பட முடியல, உங்க விசுவாசத்தினால, உங்க அவிவிசுவாசத்தினால. அந்த ஏன்னா விசுவாசம் வந்து எப்படி வெளிப்படும், விடாமுயற்சியின் ஜபத்துல தான் வெளிப்படும். இல்லைங்களா, விடாமுயற்சி ஜபத்துல தான் விடுறோம். ஆண்டவர் அவங்க விசுவாசம் அவிவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அந்த அவிவிசுவாசத்தின் ஆவியில உங்களுக்கு நெருக்கம் வந்த நேரத்துல நீங்க விடாமுயற்சியின் ஜபத்தை விசுவாச ஜபத்தை பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அது ரெண்டு காரணங்களும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா உண்மையான விசுவாசம் எப்பவும் விசுவாச ஜபத்துல முடியும் இல்லைங்களா, அது வரும். உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குற பேய்களை விரட்டணும்னு அந்த ஆரம்ப வார்த்தைகள்ல அந்த பேய் விரட்டப்பட முடியல, உடனே நீங்க என்ன செஞ்சிருக்கணும், விசுவாசத்தோடும் ஜபத்தோட ஆண்டவரை நோக்கி கதறி இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அழைப்பு கொடுத்துருக்கிறீங்களே, இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களேன்னு நீங்க விடாமுயற்சி ஜபத்துல போகாம நீங்க பின்வாங்கி போயிட்டீங்க, நீங்க பின்வாங்கி போயிட்டீங்க. அதுக்கு அவிவிசுவாசத்துக்கும் ஜபயின்மைக்கும் அவங்களை கடிந்து கொண்டார் இல்லைங்களா. அதான் பார்க்கணும், இது எவ்வளவு அழகா கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன். இந்த ஆவிக்குரிய கனெக்ஷன் புரியாதவங்க தான் பைபிள்ல குற்றம் கண்டுபிடிக்கிறவங்கள இல்லைங்களா. மத்தேயும் அவங்களுக்கு இருந்த வேறு பிரச்சனையை சொல்றார், வேற ஆங்கிள் பாக்குறார். அவங்களுக்கு இருந்த வேறு பிரச்சனைனா அவிவிசுவாசம். மார்க் வந்து அது எப்படி வெளிப்பட்டதுன்ற, விடாமுயற்சியின் ஜபம் இல்லை அதுல வெளிப்பட்டது இல்லைங்களா. சோ அதுல முரண்பாடு இல்லை. ஓகே, இதுல பதில் என்ன, ஏன் எங்களால திரட்டப்பட முடியல? ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் அவிவிசுவாசம், அவிவிசுவாசத்தினாலே. இதுலயும் இன்னொரு பிரச்சனை இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் சீரியஸ் பைபிள் ஸ்டடி வேணும், சும்மா மேல் பார்வையா நம்ம படிச்சுட்டு போனோம்னா ஒண்ணும் தெரியாது. உங்க இங்கிலீஷ் அவிவிசுவாசம் தமிழ்ல வந்துருச்சு, ஆனா ஒரிஜினல்ல அவிவிசுவாசம் இல்லை. ஒரிஜினல்ல வந்து இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சில பைபிள்ஸ்ல ஒண்டி அவிவிசுவாசம் வரும், நிறைய டிரான்ஸ்லேஷன் அற்ப விசுவாசம்னு வரும். அற்ப விசுவாசம் இல்லைங்களா, அதான் உங்க பைபிள்ஸ்லாம் இருக்கு. அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபேத். ஆக்சுவலா லாஜிக்கலா இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா அவிசுவாசம் இருந்தா தான் அது கரெக்டா புரியும். அற்ப விசுவாசம்னு போட்டா அந்த வசனமே கன்ஃபியூசன் தான். நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பாருங்களேன். டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இது பார்க்கும்போது ஒன்றும் புரியல. அற்ப விசுவாசம் போட்டோன்னா இந்த வசனமே குழம்பி போயிடுவாங்களே, அதனால என்ன மாத்திட்டாங்க, அவிசுவாசம்னு மாத்திட்டாங்க. ஒரு லாஜிக்கலா இருக்கட்டும், ஆனா அப்படி அவங்க படிக்க கூடாது. இது ஏன் அவங்க ஒரிஜினல் வேர்டுன்னா, உங்களுடைய அவிவிசுவாசத்து அற்ப விசுவாசம் தேவனை தொடர்ந்து விடாமுயற்சியோடு மன்றாடுற ஜபத்தில் வெளிப்படாததுனால் உங்களால் அதை விரட்ட முடியல. இதுதான் காரணம். அந்த விடாமுயற்சியின் ஜபம் விடுதலை கொண்டு வந்திருக்கும். உங்களுக்கு கிறிஸ்துவோடைய வாக்குத்தத்தம் இருந்துச்சு, தேவனுடைய வல்லமை இருந்துச்சு, ஆனா அந்த வல்லமையை கொண்டு வருகிற சாதனமான விசுவாசமோ விடாமுயற்சியின் ஜபத்தை நீங்க கடைபிடிக்கல. பாருங்களேன், விசுவாசி சீஷர்களுக்கு இருந்த தொடர்ந்து இருந்த பிரச்சனை என்ன, எப்ப பார் ஆண்டவர் எப்படி திட்டுவார் உங்களை, அற்ப விசுவாசிக்கல இல்லைங்களா. சுவிசேஷத்துல நிறைய தான் வந்தாலும் நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கிறது, நாலு தடவை அவங்களை அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. இதான் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க இருந்த நிலைமை, விசுவாசத்தை பற்றி இவ்வளவு பாடங்கள் கற்றுக் கொடுத்த பிறகு அவங்க இருந்த நிலைமை என்ன, அற்ப விசுவாசம், அற்ப விசுவாசம். இந்த சீனை திருப்பி யோசிச்சு பாருங்க. இந்த துக்கம் நிறைந்த தகப்பன் அந்த பையனை கொண்டு வரார். ஒருவேளை அந்த பையன் திடீர்னு அந்த நேரத்தில் அந்த ஆவி பிடிச்சுக்கிட்டு நுரை தள்ளி அந்த எபிலெப்சி வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு மன்றாடி அவன் அலமோதுறான். ஒருவேளை அவங்க உடனே அந்த ஆண்டவருடைய நாமத்தில் அதை துரத்தை பார்த்துருக்கலாம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், அவருடைய பிரதிநிதிகளாக சொல்லுகிறோம், அவனை விட்டு வெளியே வா. என்ன ஆச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. திருப்பியும் சொல்லியிருக்கிறாங்க, அது அவனை விட்டு வெளியே வா அப்படின்னு ஒருவேளை அந்த பேய் உங்களை கேலி கூட பண்ணியிருக்கலாம். கேலி கூட பண்ணிட்டு அது தொடர்ந்து போறதை அவங்க பார்க்கும்போது அவங்க முழுசுனா அவங்க அந்த பேய் வெளியே போவோம்னு எதிர்பார்த்தாங்க முதல் செஞ்சுட்டு வந்த மாதிரி. ஆனா இப்ப பார்த்தா ஒரு சோர்வு, ஒரு சந்தேகம் அவங்களுக்கே வந்துருச்சு. திருப்பி திருப்பி செஞ்சு பார்த்த சந்தேகம் போகலையே, என்னாச்சு, தேவனுடைய பவரை அவங்க பார்க்கலையே. ஒருவேளை தேவனுடைய பவரை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க, மேபி ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்பு கூட சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு ஒருவேளை ரொம்ப கஷ்டம் போல, ஒருவேளை ஆண்டவர்னால கூட இது முடியாது போலன்னு அவர் மேலேயே கூட சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்களுடைய அற்ப விசுவாசம். தொடர்ந்து அவங்க என்ன பண்ணியிருக்கல, தொடர்ந்து அதனால அதை விட்டுட்டாங்க. பாருங்களேன், அறகுறையா விட்டுட்டாங்க. இந்த நேரத்துல அவங்க இதயத்தை உயர்த்தி, பிதாவாகிய தேவனே, எங்க ஆண்டவர் எங்க கூட இல்ல, அவருக்கு நீங்க அதிகாரம், அவருடைய உங்களுடைய குமாரன் ஆச்சு, அவர் எங்களுக்கு பிரதிநிதிகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரம் இன்னும் எங்களோடு இருக்கிறது, அவர் நாமத்தை உயர்த்தும்படி, அவர் கனம் பண்ணும்படிக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, இந்த பேய விரட்டுங்கன்னு விடாமுயற்சி ஜெபம் பண்ணியிருந்தா விடுதலை பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த அற்ப விசுவாசத்தினால அறகுறையா அவங்க விட்டுட்டாங்க. சந்தேகம் வந்து விட்டுட்டாங்க. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பாம விடாமுயற்சி ஜெபத்துல போய் முடியாம அவர்களுக்கு தோல்வி அடைந்தார்கள். அதுதான் பார்க்கிறோம், லிட்டில் ஃபேத். ஓகே, 20வது வசனம் பாருங்களேன். இதுல அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே, அடுத்தது என்ன சொல்றாரு, கடுகு விதைக்கு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. இத சீரியஸா நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா, சீரியஸா படிக்கிறதுன்னு எப்படி தெரியுமா, புரிஞ்சிக்கணும். இதை சும்மா அப்படியே படிச்சுட்டு போறது இல்ல, பக்தியா ஒரு அதிகாரம் இது என்ன போட்டிருக்குன்னு சீரியஸ் பைபிள் ஸ்டடிய பண்ணீங்கன்னா ரொம்ப குழப்பம் கொடுக்கும் இந்த வாசல். ஏன், எங்களை அற்ப விசுவாசம் திட்டிட்டார் டீஷர்ட்ல, உங்களுக்கு விசுவாசம் அற்பனா கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, திட்டியாச்சு, உங்களால ஏன் செய்ய முடியல, அற்ப விசுவாசிங்க, ஆனா உங்களுக்கு கடுகு விதை அளவுக்கு விசுவாசம் இருந்தால், அந்த உலகத்துல ரொம்ப சிறிதான பொருளே என்ன, விதைகளே சிறிதான விதை, கடுகு விதை, அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களால் மலைகளை பெருக்க முடியும். மலைகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம்னு சொன்னா அது போக முடியும். கடுகு விதைக்கு விசுவாசம் இருந்தா மலை கூட அசையுமே, எங்களால் ஒன்றும் கூடாம போவோமே. நாங்க அற்ப விசுவாசிகளா இருந்தா ஏன் எங்களால செய்ய முடியல, உங்களுக்கு கன்ஃபியூஷன் புரியுதா? அற்ப விசுவாசின்னு ஒரு பக்கம் திட்டுறாரு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் மலைகளை சேர்க்க முடியும்ன்றாரு. இதுக்கு அர்த்தம் என்ன, ஏன் கன்ஃபியூஷன்? இந்த கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லைன்னு தான் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவிசுவாசம்னு போட்டாங்க, அன்பிலீவ். ஆனா ஒரிஜினல்ல அற்ப விசுவாசம், இதெல்லாம் பார்த்து பிடிக்கணும். நான் போராடினேன், நானும் என்ன என்ன இதுக்கு அர்த்தம், எந்த கமெண்ட்ரிஸ் பார்த்தாலும் ஒழுங்காக இது இல்லை. ஆண்டவர் இந்த மாதிரி பேசுறதுடைய வழக்கம், இந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு குழப்புற மாதிரி கூட தெரியல அந்த வசனம். ஆண்டவரே நீங்க என்னதான் சொல்றீங்க, ஒரு பக்கம் எங்களை அற்ப விசுவாசிங்கன்னு திட்டுறீங்க, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கடுகு வித விசுவாசம் இருந்தாலும் மலைகளை பேர்க்க முடியும்னு, ஏன் அப்ப எங்களை விசுவாசனால விரட்ட முடியல, இதுல என்ன இருக்கு, முரண்பாடா தெரியுது ஆண்டவரே அப்படின்னா, இதுல இப்படி போட்டிருக்கிறதுக்கு நம்ம அதை ஆழமா சிந்திச்சு பார்க்கணும், அது புரிஞ்சிக்க பார்க்கணும். அதை புரிஞ்சிக்க பார்க்க பார்க்க அதுல இருக்கிற ப்ராசஸ்ல அது நம்ம வாழ்க்கையில புரிய வைத்து அதனோட இம்பாக்ட், அதனோட பயன்பாடுகள் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும்படிக்கு இப்படி அவர் பேசுற, முரண்பாடா இருக்கும்படி. அது ஆனா ஆழமா அதை சிந்திச்சு பார்த்து அதனோட அர்த்தங்களை புரிஞ்சுக்க பார்த்தோம்னா தான் நமக்கு அதை புரியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, சீரியஸ் பைபிள் ஸ்டடி நம்ம படிக்கலன்னா வேத சத்தியங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. மேல்பார்வ சர்மன்ஸ் தான், மேல்பார்வ கிறிஸ்தவர்கள் தான். இயேசு ஏதாவது சொன்னதை நமக்கு புரியலன்னா நம்ம என்ன செய்யணும்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி படித்தோம் ஒரு பகுதியில், என்ன பண்ணணும் மறந்துட்டோமா? டீச்சர் என்ன பண்ணாங்க, அவர் உயிர் தெளிவார்ன்றத பத்தி தெரியலன உடனே ஒருவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்ததாக அவங்களுக்கும் புரியல, என்ன பண்ணாங்க, ஆண்டவர்கிட்டயே போய் கேட்டாங்க. அதைதான் நம்ம செய்யணும் இல்லைங்களா. இது புரியல ஆண்டவரே, நல்லா நீட்டா புரியற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம போயிருவோம், நின்று அவர்கிட்ட போய் கேட்கணும், அவர்ல சார்ந்து இருக்கணும் என்பதற்காகவே இந்த வசனங்கள் அப்படி போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்கணும். நான் கேட்டு பார்த்தேன். நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் கேட்டு பார்த்தேன். கேட்டு ஆனால் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். அப்படி கேட்டு பார்த்து கற்றுக்கும் போது தான் என்ன ஆகுது, நம்ம இதயமே கொழுந்துட்டு எரிகிற மாதிரி இல்லைங்களா. அவர் வேத வசனங்களை விளக்கும் போது நம்ம இதயம் கொழுந்துட்டு எரிஞ்சிச்சேன்ற அளவுக்கு நமக்கு அந்த வசனங்களை அறிவோம் இதுவும் வருது பாருங்களேன். அப்படி கேட்டு உணரும் போது விசுவாசத்தை வேற கோணத்துல நம்ம பார்க்க எனக்கு உணர்ந்த அதை நான் பகிர்ந்துக்க ட்ரை பண்றேன். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க சீஷர்களுக்கு இருந்தது அற்ப விசுவாசம், ஆண்டவர் சொல்றது கடுகு வித விசுவாசம்னு வச்சுக்கோம். இது ரெண்டும் வித்தியாசம். இதை ரெண்ட நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். அற்ப விசுவாசம் கடுகு விதையான விசுவாசம். கடுகு வித விசுவாசம் எப்படிங்க, கடுகு விதையினுடைய தன்மை வந்து பிரதான தன்மை அது ரொம்ப சின்னதா இருக்கிறதுன்னு அது உதாரணமா எடுக்கிறது இல்லை. அதுக்கு பிரதான தன்மை என்ன, அது சின்னதா இருந்தாலும் அது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னை போஷிக்கிற அந்த மண்ணின் சூழ்நிலையில் இருந்து ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து போஷாக்கு வாங்கி வாங்கி வளர்ந்து என்ன ஆகுது, அந்த தோட்டத்துல இருக்கிற மிகப்பெரிய செடி மரமாக வளர்ந்து போறது தான் அந்த கடுகு விதையினுடைய குணம் இல்லைங்களா. ஞாபகம் இருக்கா மத்தேயு 13:31 தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு உப்பா இருக்கிறது, தோட்டத்தில் இருக்கிற விதைகளிலேயே சிறிதான விதை இருந்தாலும் அது வளர்ந்து தோட்டத்திலேயே மிகப்பெரிய மரமாக பறவைகள் அது வந்து உட்காரும்படி வளருது. கடுகு வித விசுவாசம் என்ன, கடுகு வித விசுவாசம் அது சின்னது சின்னதா இருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலையில் அது என்ன பண்ணுது, அது தொடர்ந்து ஈடுபட்டு அது இருக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து கான்டாக்டை வைத்துக்கிட்டு வளர்ந்து போற விசுவாசம். உண்மையான கடுகு வித விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், தேவன்லன்னா அது உடனடியா உட்டு கொடுத்து சோர்வடைஞ்சது இல்லை. உண்மையான கடுகு வித விசுவாசம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு தொடர்ந்து விடாமுயற்சியா போகிறது தான் கடுகு வித விசுவாசம் இல்லைங்களா. உண்மையான விசுவாசம் கடுகு வித விசுவாசம் தொடர்ந்து தடையில்லாம ஆண்டவரோடு அந்த கனெக்ஷனை வைத்து விடாமுயற்சியின் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் குறித்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு மன்றாடத்தான் கடுகு வித விசுவாசம். ஆண்டவர் என்ன சொல்றாரு கவனிச்சு பாருங்க, அப்பா உங்களுக்கு இருக்கு இந்த அற்ப விசுவாசம், ஆனா கடுகு வித விசுவாசம் விளக்குது அது சிறிதா இருக்குன்றதுக்கு பிரச்சனை இல்லை, அது சிறிதாக இருந்தாலும் அது விட்டு கொடுக்கறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, தொட விடாமுயற்சியை பார்க்கலாம். அதனோட விடாமுயற்சியின் மூலமாக அதனோட வளர்ச்சியை பார்க்கலாம், வளர்ச்சியை பார்க்கலாம். இது அவங்களை குற்றப்படுத்துற மாதிரி உங்களுடைய அற்ப விசுவாசம் என்ன ஆச்சு, விட்டு கொடுத்துட்டீங்க, தோல்வியை ஏற்றுக்கிட்டு ஒரு சோர்வுல போயிட்டீங்க, முடியலன்னு வந்துட்டீங்க இல்லைங்களா. அப்படி இல்லை கடுகு வித விசுவாசம், ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு உங்க விசுவாசம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், ஒரு லிமிட் தான் அவங்க விசுவாசம். கடுகு வித விசுவாசம் உண்மையான விசுவாசம் அப்படி இல்லப்பா, அது வந்து சின்னதா இருந்தாலும் வளரும். அற்ப விசுவாசம் சீக்கிரம் விட்டுரும் முன்னேறாது, கடுகு வித விசுவாசம் விடாமுயற்சினால் வளரும், விடாமுயற்சினால் வளரும். கடுகு விதைக்கு இருக்கிற பலமே எங்கன்னா அது சின்னதா இருந்தாலும் தன்னுடைய சின்னது தான் அது, ஆனா தான் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த மண்ணு சூழ்நிலை அது வெளியில வந்துடுறது இல்லை, அந்த சூழ்நிலையில தனக்கு போஷாக்கை பெற்று தொடர்ந்து அதுல கான்டாக்ட்ல அது வளர்ந்து அதுக்கு வளர்ந்து இல்லைங்களா. கடுகு வித விசுவாசம் வந்து தேவனில் தொடர்ந்து சார்ந்து இருக்கிறது தான் கடுகு வித விசுவாசம். விசுவாசம்னா பேசிக் அடிப்படை ஒரு அர்த்தம் வந்து ஸ்பர்ஜன் அடிக்கடி பயன்படுத்துவாரு. விசுவாசம் வந்து என்ன பார்க்கறத விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கறது சாட்சிகள் இருக்கும் போது எப்படி ஓடணும், கிறிஸ்துவை நோக்கி அவரை பார்த்துக்கிட்டே நீங்க ஓடணும். விசுவாசத்தின் தொடக்கமோ முடிக்கிறவரோ அவர் தான் அப்படின்னு இது உங்களுக்கு ஒரு வேற கிளாரிட்டி கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இதான் அவங்களுடைய சூழ்நிலை. இதை விளக்குறதுக்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. ஓகே, டிசைபிள்ஸ் வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா அதிகாரம் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றாங்க, பெற்று அதை தொடர்ந்து செய்கிற பழக்கத்துல வந்தாங்க. மார்க்கலாம் அவங்க அநேக அற்புதங்களை அவங்க தேய்களை விரட்டி அற்புதம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. தொடர்ந்து வெற்றிகரமா ஒரு காரியத்தை திறமையா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வரும்போது நமக்கு விசுவாச வாழ்க்கையில என்ன ஆயிருது, அநேக நேரங்களில் நமக்கான காரியங்கள் அந்த சீஷர்களுக்கு ஆயிருக்கு. என்னன்னா இந்த தொடர்ந்து பிசாசின் மேல செலுத்தக்கூடிய வல்லமை ஒருவேளை அவங்கள தங்கி இருக்கிறது போல, ஒருவேளை அவங்க திறமனால அவங்க செய்ய முடியும், அவங்களுடைய உரிமை அவங்கள தங்கி இருக்கு, ஒருவேளை அவங்க வந்து அது அந்த வல்லமை அவங்களுக்குள்ள இருக்கு என்பதை நினைக்கும்படி அவங்களுக்கு ஆயிருக்கலாம். ரொம்ப ஈஸி இப்படிப்பட்ட சோதனையில விழுவுறது. தொடர்ந்து நமக்கும் ஒரு காரியத்துல தொடர்ந்து வெற்றிகரமா நல்லபடியா நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு என்ன வந்துருது, உடனே அந்த அது தொடர்ந்து நல்லபடியா வெற்றிகரமா செய்து வர்றதுக்கு காரணம் நம்மளு தான் நினைச்சிருந்த ஒரு சோதனை நம்ம எல்லாருக்கும் வருது. இது கஷ்டம் அந்த சோதனையில விழுவாம இருக்கிறதுக்கு. அப்படி விழுவாம இருக்கணும்னா மிகுந்த தாழ்மை, ஜெபம், ஆண்டவர் மேல சார்ந்திருக்கிற ஒரு தாழ்மை, முதிர்ச்சி வேணும். ஒரு தொடர்ந்து அப்படி என்னால இல்லை, அது ஆண்டவரால் நடத்தப்படுறதுன்றது செய்யறதுக்கு ரொம்ப முதிர்ச்சி, தாழ்மை, ஆண்டவர்ல சார்ந்திருக்கிற ஜெபம் வேணும். அந்த நிலைமைக்கு இவங்க இருக்கிறாங்களா? நிச்சயமா இல்லை. இதே எப்படி சாம்சன் வந்து தான் தொடர்ந்து சிறுவயதுலேருந்தே அவனுக்கு அந்த வல்லமை இருந்ததுனால தொடர்ந்து அவன் செஞ்சதுனால என்ன நினைச்சான், அது அவனுடைய வல்லமை நினைச்சான். அவனுக்கு மொட்டை அடிச்ச பிறகும் அவன் போய் வீழ்த்தனன் பிலிஸ்தியர்களை அதை பார்க்கிறான்னு போனா, ஆனா அவன் என்ன அறியாம இருந்தான், தேவன் அவனை விட்டு போயிட்டாருன்னு அவன் அறியாம இருந்தான். அவன் சுயத்துல அவன் நம்பி இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சோதனை இந்த சீஷர்களுக்கு ஏற்பட்டது பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு, நம்ம எல்லாருக்கும் வர சோதனை தான், எனக்கும் வர சோதனை இல்லைங்களா. ஒரு தொடர்ந்து பிரசங்கங்கள்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு வராரு, நீங்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகுது, எனக்கும் ஓ ஒருவேளை நல்லா பிரசங்கம் பண்ற திறமை எனக்கு வந்துருச்சு போல இருக்குது, அதனால நான் என்ன பண்றேன், ஜெபம் கம்மி பண்ணிட்டு பிரசங்க ஆயத்தமெல்லாம் கொஞ்சம் ஆண்டவர் மேல சார்ந்து போராட வேண்டியதுன்னா இல்லை, ஏதோ ஒரு சிம்பிளா அடிச்சா ஏதோ அது நல்லா வரும் அப்படின்னு நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும், என்ன ஆகுது, எப்படா இவர் பிரசங்கத்தை நிறுத்துவாருன்னு நீங்க எல்லாம் சாதம் முடிக்குவீங்க, இவர் ஏன் பண்றாருன்ற மாதிரி ஒரு மோசமான பிரசங்கம். ஏன் ஆண்டவர் நம்மளை விட்டுறாரு, ஆண்டவர் நம்மளை விட்டுறாரு. பாருங்களா, இதுதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை. ரொம்ப தாழ்மையும் ஜெபமும் சுயத்தை மறுத்து ஆண்டவர் மேல சார்ந்திருக்கும் போது தான் அவருடைய வல்லமை என் மூலமா பாய முடியுமே என்றத நம்பிக்கை இல்லாம நம்ம எப்போ சுயத்துல சார ஆரம்பிக்கிறோமோ அப்போ பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அவர்ல தொடர்ந்து சார்ந்திருக்கிற ஜெபம் விசுவாசம் அவருக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு போயிடுச்சு. அடால்ஃப் மோடல் அப்படின்னு அடால்ஃப் மோடல் பிரெஞ்சு பாஸ்டர், அவர் 19th century, அவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமை, நம்மளுடைய அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் பயன்படுத்துவதற்காக நம் கையில் கொடுக்கப்பட்டது. இட் இஸ் அ டிஸ்போசல், தேவனுடைய வல்லமை. இந்த சீஷர்ல என்ன நினைச்சாங்க, அதை மறந்துட்டு அது அவங்களுடைய வல்லமை, அவங்களால செய்ய முடியும்னு நினைச்சாங்க. இதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. சில கொஞ்ச கால கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோம், சில ஜபங்களை கத்துக்கிறோம், சில பாடலை கத்துக்கிறோம், பாடல்லாம் நல்லா பாட வரும், ஜபம்லாம் ஜபம் பண்ண முடியும், எடுத்து பைபிள் படினா அந்த இந்த பைபிள் வசனங்களை படிக்க முடியும். நம்ம என்ன நினைச்சிட்டோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சொந்த பலத்தால் நம்ம வாழ முடியும், நம்ம சொந்த திறமையால் வாழ முடியும், ஆண்டவரோடு ஒவ்வொரு நேரமும் சார்ந்திருந்து அவருடைய ஜீவன் எனக்குள்ள பாய்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு இல்லாம கொஞ்சம் தொடர்ந்து வாழ வாழ என்ன ஆகுது நமக்கு, ஏன் சொந்த ஜெபம், ஏன் சொந்த திறமை, எனக்கு கத்துக்கிட்ட ஜெபம், பாட்டெல்லாம் நல்லா கண்ணு மூடிக்கிட்டு பாட முடியும்ன்ற ஒரு நிலைமை நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன ஆகுது, தேவனுடைய பிரசன்னம், கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இல்லாம போய் வெளிப்பிரகாரமான செயல்பாடுகள் தான் இருக்குது. தேவனுடைய வல்லமை எங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்குது, பக்தியின் வேஷம் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆயிருது. ஏன், நம்ம நம்ம திறமையை நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்மளால சர்ச்சுக்கு போக முடியும், நம்மளால பைபிள் படிக்க முடியும், நம்மளால வசனம் படிக்க முடியும், ஆனா கிறிஸ்துவ மேல் தொடர்ந்து சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, தொடர்ந்து தனிப்பட்ட விதத்தில் அவர்ல சார்ந்து அவர்ல கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மூலமா தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்ன்றத நம்ம விட்டுறோம். இதான் நமக்கு வர சோதனை. சோதனை தனிப்பட்ட விதத்துல நம்முடைய பக்திக்கோ நம்முடைய கனிக்கோ ஜீவனுள்ள கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள பாயும் போதுதான் நம்ம வாழ முடியும்ன்றத நம்ம உணர்றது இல்லையே. அப்படிதான் நம்மளுடைய கேஸ், அப்படித்தான் இந்த சீஷர்களுக்கும் ஆயிடுச்சு, சீஷர்களுக்கும் ஆயிடுச்சு. தொடர்ந்து விழிப்போடு ஆண்டவரோடு நான் கனெக்ட் ஆகி அவருடைய உறவில் வாழும் போது தான் அவருடைய வல்லமை நமக்குள்ள பாயுதே என்றத உணராம ஒரு டீப் பர்சனல் லைஃப் பண்ணிக்கிட்டு இயேசுவோடு தனிப்பட்ட உறவில்லை, ஒரு தாங்களே தங்களுடைய பழக்கமா தங்களுக்கு அறிஞ்ச ஒரு ப்ரொசீஜராக அதை செய்ய பார்க்கும்போது விசுவாச தொடர்பு இயேசுக்கும் அவங்களுக்கு இல்லாத போகும்போது அவங்களால ஒன்றும் செய்ய முடியாம போச்சு, செய்ய முடியாம போச்சு. ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு வைட்டல் கனெக்ஷன், ஜீவனுள்ள ஒரு கனெக்ஷன், தனிப்பட்ட ஒரு சார்ந்துதல் உயிருள்ள கிறிஸ்துவோடு அவங்களுக்கு இல்லாம போனதுனால் அவங்களால செய்ய முடியாம போச்சு. கடுகு விதையான விசுவாசம் இப்படித்தான். கடுகு விதை வந்து தானா செயல்படுறதில்லை, தானா பெருசாயிருதில்லை, தான் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன் ஊட்டச்சத்தை தொடர்ந்து வாங்கி 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 வளர்றது தான் கடுகு விதை. லூத்தர் சொன்னாரு, Faith is nothing else but a sure and steadfast looking to Christ. விசுவாசம் என்பது ஒன்றும் இல்லை, ஒரு உறுதியான நிச்சயமான இயேசுவை தொடர்ந்து பார்த்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதான் விசுவாச வாழ்க்கை. நம்ம விசுவாசம் எத்தனை அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கு? ராபர்ட் முரே மிக்ஷே விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய ரகசியம் என்ன என்ன? நான் ஒரு தடவை பார்க்கும் போது கிறிஸ்துவை நான் 10 தடவை பார்க்க கற்றுக்கிட்டேன், அவருடைய ரகசியம் தான். நம்ம என்ன பண்றோம், நம்மளை 20-30 தடவை பார்த்துக்குவோம், கிறிஸ்துவை பார்க்கறது எப்பவோ ஒரு தடவை, அதுல தான் எல்லா தோல்வி வருது. இந்த டீஷர்ட்ல தாங்க தங்களுக்கு வல்லமையினுடைய ஊற்று ஊடம் எங்கிருந்து வருது என்பதை மறந்து தங்களுடைய சொந்த வல்லமையில் அவங்க செய்ய பார்த்ததுனால் அவங்களால ஒன்றும் செய்ய கூடாம போயிடுச்சு, பாருங்களேன். இதுதான் அவங்க பவர் எங்கிருந்து வருது, அந்த பவருக்கு ஆக்சஸ் நமக்கு கொடுக்கறதே அந்த கனெக்ஷன் தான், இயேசுவோடு நமக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் தான், ஜீவனுள்ள உயிருள்ள கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற அந்த இணைப்பு தான் அந்த வல்லமையை நம் வாழ்க்கையில் கொண்டு வருதுன்றத அந்த கனெக்ஷன் அறிந்து போனதுனால் அவனால் அடைய முடியாம போச்சு. ஒருவேளை முதல் இருந்து ஏன் இப்போ அறிந்து போனதுக்கு காரணம் இந்த கான்டெக்ஸ்டை பார்த்தா நமக்கு புரியலாம். 10வது அதிகாரத்துலலாம் இயேசுல மெய்மறந்து மயங்கி அதிசயமா போய் அற்புதம் செஞ்ச சீஷருங்க இப்பதான் போன அதிகாரம் அவர்கிட்ட என்ன கேள்விப்படுறாங்க, நான் எருசலேம் போக வேண்டும், பல பாடுகள் பட வேண்டும், மறிக்க வேண்டும்னு அதை கேட்கவே அவங்களுக்கு பிடிக்காம போச்சு, அதை விரும்பவே அவங்க விரும்பல. இன்னமும் அதை சொல்ல போறாரு, அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப துக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட விரும்பத்தகாத காரியங்கள் இயேசுக்கிட்ட இருந்த அவருடைய சிலுவையின் இடரல் ஏசியா மகிமையின் நேசியா அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்ததுனால சிலுவையின் நேசியா அவங்க கேள்விப்படும் போது இது சில சந்தேகங்கள் அவங்களுக்குள்ள ஏற்பட்டு அவங்க இருதயங்கள்ல இயேசுவோடு இருந்த இணைப்பு, இயேசு மேல இருந்த அந்த பரிதபிக்கிற அன்பு பாசம் அறுந்து போனதுனால் தங்களோடு இணைந்து இயேசுவோடு செயல்பட முடியாம போச்சு. புரியுதுங்களா? இயேசுவோட அந்த கனெக்ஷன், அந்த ஐக்கியம், இயேசுக்கும் தங்களுடைய இருதயங்களுக்கும் இருந்த அந்த ஐக்கியம் அறுந்து போனதுனால் இந்த ஒரு சத்தியம் சம்பாஷ் சிலுவையின் இடரல்னா அவங்க விசுவாசத்தில் பலவீனம் அடைந்தார்கள், அதனால் விடாமுயற்சியின் ஜபத்தில் பலவீனம் அடைந்தார்கள். நம்ம வாழ்க்கையில் இல்லை, நம்ம சில நேரங்களில் பராமரிப்பில் நமக்கு பிடிக்காம காரியங்கள் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆண்டவரே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவர் மேலே அன்பு குறையிறது, அவர் மேலே சந்தேகம் வருது, அவர் ரொம்ப கேள்வி கேட்குறது, அப்போ தான் நமக்கு என்ன ஆகுது, அந்த கனெக்ஷன் நமக்கு கட் ஆகி நம்மளால பலவீனம் இயலாமல் உள்ள விசுவாசிகளாக நம்ம மாறி போகிறது. அப்படித்தான் அவங்களுக்கும் ஆச்சு. அவங்க விசுவாசம் இடவல் அடைந்தது அந்த சிலுவை செய்தியை கேட்டு, அதனால தான் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஓகே, இதான் அற்ப விசுவாசம், கடுகு விதைக்கு ஒப்பான விசுவாசம், இயேசுவோடு இருக்கக்கூடிய கனெக்ஷன் அவங்களுக்கு அறுந்து போனது. ஓகே, தொடர்ந்து அந்த வசனம் பார்ப்போம். கடுகு விதைக்கு விதளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாது என்றார். கடுகு விதையான இப்படிப்பட்ட என்னோடு இணைந்திருக்கிற இப்படிப்பட்ட விசுவாசம், அற்ப விசுவாசிகள் தான் நீங்க, ஆனா என்னோடு இணைந்திருக்கிற அந்த விசுவாசம் எவ்வளவுதான் சிறிதாக, எவ்வளவுதான் அற்பமாக, எவ்வளவுதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தாலும் அசாதாரணமான காரியங்களை நீங்க சாதிக்க முடியும். இந்த மலைகளை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போ அப்படின்னா இதை நம்ம லிட்ரலா நினைச்சிடணும் இல்லைங்களா, மலைகளை அசைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் மலை ஒரு மலை கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், அப்படிப்பட்ட விசுவாசத்துல ஒன்றும் அசையாது. இது லிட்ரலா நம்ம எடுத்துக்க கூடாது. இட்ஸ் அ ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். ஒரு யூதர் மொழியில, அந்த எபிரேயர் மொழியில யூதர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள், மலைகளை அசைக்கிறது, மலைகளை பேர்க்கிறதுனா நம்மளால முடியாத ஒரு கஷ்டம் வாழ்க்கை, மலை மாதிரி கஷ்டம் நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையை மாற்றுவது தீர்ப்பது தான். மலைகளை அசைப்பது, ஒரு பிசிக்கலா ஒரு மலைகளை பேர்த்து நமக்கு என்ன ஆக போகுது இல்லைங்களா? ஆண்டவர் அருமையா படைப்புல அந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மலை பேலன்ஸ் ஆகுறதுனால தான் உலகம் சுழலுது இல்லைங்களா. அந்த மலைகளை நம்ம அங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்றோம். இப்போ ஆற்றா கரையில் மண் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மலைகள் எல்லாம் மண்ணாக பண்ண பார்த்து வீடியோலாம் கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம மவுண்டன் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கிட்டு. அதனால தான் பூமி உருள போகுது கொஞ்ச நாளில், இந்த பேலன்ஸே போயிடும். அதை பற்றி அவர் பேசலை. இது ஒரு அடையாள மொழி, அடையாள மொழி. அந்த அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இதாது. என்ன ஒரு ப்ராமிஸ் சபைக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் கொடுத்த ப்ராமிஸ் இல்லைங்களா? அந்த சிறிதான கடுகு விதைக்கான கனெக்ஷன் என்கிட்ட நீங்க தொடர்ந்து இருக்கும்போது உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன் சர்வ வல்லமையினுடைய பவரே கொண்டு வருகிற கனெக்ஷன் அந்த விசுவாசம் தான். அந்த கனெக்ஷன் என்கிட்ட நீங்க வச்சிருக்கும் போது அந்த பவர்னால முடியாத காரியம் என்ன இருக்க முடியும், என்ன இருக்க முடியும்? இது வந்து எல்லாரும் கண்டபடி இந்த வசனத்தை பயன்படுத்தக்கூடாது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது அப்போஸ்தலர்களுக்கும் அவர் சபைக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டது சரிங்களா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் கொடுத்த ராஜ்யத்தின் வேலை, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்ற உங்களுடைய விசுவாசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை குவாலிஃபை பண்ணணும் இல்லைங்களா. சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த பேயை விரட்ட முடியலன்னு உடனே ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பி விடாமுயற்சியின் ஜபத்தை செஞ்சிருந்தாங்கன்னா விடுதலை நிச்சயமா வந்திருக்கும். அதனால தான் அடுத்த வசனம் மார்க்கில் எடுத்தாலும் அது ஆக்சுவலா ஆண்டவர் சொன்னது தான். படிங்க 21,
இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார்.
ஓகே, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலேயும் உபவாசத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது. ஜபம் உபவாசம் கூட ஒரிஜினல்ல இல்லை. ஓகே, ஆனால் இதெல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். வேதம் வந்து உபவாசத்து ஜபத்தோடு கலக்கிற ஒரு சத்தியம் இருக்கு. ஒரு ஊக்கமான ஜபம்னு செய்யும் போது அதுல உபவாசம் வரத்தான் செய்யும் இல்லைங்களா. அதுல அது சேர்த்தது ஒன்றும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல ஒரு பர்சிஸ்டன்ட் ப்ரேயர், விடாமுயற்சியின் ஜபம். யாக்கோபு சொல்ற மாதிரி நீதிமானுடைய ஊக்கமான ஜபம் என்ன வருஷம் அது அநேக காரியங்களை அடையும் இல்லைங்களா. அநேக காரியங்கள், ஊக்கமான ஜபம், அநேக காரியங்கள். இதுதான் காரணம். ரெண்டு விஷயத்தை நம்ம இதில் பார்த்து முடிச்சிருக்கிறோம். என்ன, முதலாவது இயலாமை உள்ள சீஷர்களுடைய கேள்வி, ஏன் எங்கனால முடியல. சகலமும் அறிந்த தேவனுடைய பதில். ஓகே, இது ஒரு விசுவாச பாடம், விசுவாச பாடம். இதுல எல்லா பயன்பாடுகள் என்ன, இல்லை பயன்பாடு நம்ம வாழ்க்கைக்கு இது என்ன சொல்லுது, நம்ம இதுல இருந்து என்ன படிக்கிறோம், இது சீஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல அப்ளிகேஷன்ஸ் என்ன, 21வது நூற்றாண்டு வாழ்ற நமக்கு முதலாவது ஒரு அப்ளிகேஷன் எனக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னா, ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்ன பதில் தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளுக்கு பதில் தான். சீஷர்களுக்கு சொன்ன பதில்ல தான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளுக்கு பதில் அதான். உங்களுக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கா, நான் ஏன் இன்னைக்கு கலா இது கிறிஸ்லோனிக்கர்ல படித்தோம், தேவனுடைய சித்தம் என்ன, நான் பரிசுத்தமாக்கப்படணும், ஹோலியா ஆக்கப்படணும், நான் ஏன் பரிசுத்தமாக வாழ முடியல, ஏன் என்னால் கூட மாட்டேங்குது, ஏன் என்னால் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ முடியல, ஏன் என்ன ஆத்மாக்களை கிறிஸ்துக்கிட்ட என்னால் கொண்டு வர முடியல, நான் ஏன் ஒரு கணிதர்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியல, ஏன் என் கிறிஸ்தவ வாழ்க்கை பல நேரங்களில் தோல்வியாக தெரிகிறது, ஒரு சர்ச்சாக வல்லமையாக ஆண்டவர் ஏன் நம்மளை பயன்படுத்தல, ஆண்டவர் போதுமான வாக்கு தத்தங்கள் அதுக்கு கொடுக்கலையா, ஆண்டவருக்கு அவ்வளோ வல்லமை இல்லையா அதெல்லாம் செய்யறதுக்கு, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை அவர் தவறுறவரா, இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்களா? இந்த கேள்விகளை கேட்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஞானமான காரியம் அந்த சீஷர்கள் செஞ்சதை செய்ய கற்றுக்கணும். என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தோல்வியை அங்கீகரித்து அது ஏன் அந்த தோல்வி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க. நம்ம செய்கிறோமா, சபையாக தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பொறுப்புகளை எவ்வளவு கடமைகளை கொடுத்திருக்கிறார், அவர் வாக்கு சத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. காஸ்பல் வாக்கு ஏன் வீக்கா இருக்கிறோம், ஏன் ஒவ்வொரு மெம்பரும் தங்களுடைய கடமைகள்ல வீக்கா இருக்கிறோம், அவைக்குரிய வரங்கள் கொடுத்திருக்கிறாரே அதை எடுத்து ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டேன்றோம், ஏன் நம்ம வீடுகள்ல ஏன் எவ்வளவு தோல்விகள், வீடுகளில் இருக்கிற கடமைகள் நமக்கு புருஷனாக ஆணாக நம்ம குடும்பங்களை கவனிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா. அவங்க தேவைகளை கவனிக்கணும், நம்முடைய கடமை. நம்ம பிள்ளைகளை கர்த்தருடைய சிச்சைக்குள்ள நம்ம நல்லா வளர்க்கணும். ஹஸ்பண்டா இருக்கிறவங்க மனைவிகளை நேசிச்சு கிறிஸ்து நேசிக்கிற மாதிரி நேசிக்கணும், இதெல்லாம் நம்முடைய கடமை. வைஃபா இருக்கிறவங்க ஹஸ்பண்டுக்கு கீழ்படிந்து ஹஸ்பண்டை கனம் பண்ணணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும். இதுலலாம் நம்ம ஏன் தோத்துக்கிட்டு இருக்கோம், தோல்வியா இருக்கிறோம் கேட்குறீங்களா. கிறிஸ்து கொடுத்த கடமைகளில் கிறிஸ்து நமக்கு அவருடைய வே அதிகாரம் கொடுத்தில்லையா, அவர் வார்த்தையில் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஆவியானவர் நமக்குள்ள குடியிருக்கிறாரு, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்காரு. ஏன் போன அதிகாரத்தில் பார்த்துமே தேவ ராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், திறக்கவும் மூடவும் உங்களால் கூடு. இதெல்லாம் ஏன் நம்மளால் செய்ய முடியும், தொடர்ந்து ஏன் ஆத்துமாக்களை உள்ள அனுப்ப முடிய மாட்டேது, ஏன் காரணம் என்ன பாருங்க. இதை எடுத்துக்கிட்டு அவங்க போனாங்க, அவங்களுடைய தோல்விகளை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயோ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிளஸ்ஸிங்கை நம்ம மிஸ் பண்றோம் தெரியுமா, இந்த கேள்வியை கேட்காம இந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போவாம, ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில இந்த தோல்வி எனக்கு, ஏன் என் குடும்பத்துல நான் இப்படி இருக்கேன், ஏன் நான் சபையில இருக்கிறேன், ஏன் என்னால செய்ய முடியல. அவங்க போய் கேட்டாங்களே, ஏன் எங்கனால முடியல, தோல்வியை ஒத்துக்கிட்டு கேவலமா இருந்தாலும் போய் கேட்டாங்களே. சில நேரத்தில் தொட்ட முடியும், சில நேரத்தில் தொட்ட முடியாது, அதெல்லாம் ஆகிற காரியம் சகஜமாப்பான்னு போனாங்களா. இன்னும் ஏன் முடியல, நம்ம போற மாதிரி எந்த இருக்கிற பாவத்துல மாம்சத்துல அப்படி தாங்கன்னு அப்படி இல்லை, நம்ம போறோமா. ஆண்டவருடைய பதில் அப்படி போகும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அதை காமிச்சு அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பதிலை பாருங்க, ஆண்டவருடைய பதில் என்ன, உங்களுடைய அற்ப விசுவாசம், உங்களுடைய அற்ப விசுவாசம் விடாமுயற்சி ஜபத்துல வெளிப்படாததுதான் காரணம். இதான காரணம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளுக்கும். ஒருத்தர் அருமையா சொன்னாரு, எந்த சீரியஸான உண்மையான சிந்திக்கிற கிறிஸ்தவனும் இந்த பகுதியை படித்து இந்த பாடம் என் இருதயத்துக்கு பேசுது, என் சூழ்நிலைக்கு பேசுது, என் இருதயத்தின் பாவத்தின் கோளார ஆண்டவர் வெட்ட வெளிச்சமா காமிச்சிட்டாரு. இதுல இதுக்குத்தானே நான் வாழ்க்கையில தோல்வி 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 தழுவி வாழ்கிறேன், ஆண்டவர் காமிச்சிட்டாரே அப்படின்னு முகம் குப்புற விழுந்து அந்த அப்பா மாதிரி, அப்பா என்ன செஞ்சார் வந்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை அபிவிசுவாசத்தை மன்னி மன்றாடி கேட்டார் இல்லையா, ஆண்டவர் உதவி செஞ்ச மாதிரி. அப்படிதானே நம்ம வரணும், நம்ம ஆவிக்குரிய ப்ராப்ளம் வெட்ட வெளிச்சமா முகமுடி கிழிச்சு காட்டுற மாதிரி ஆண்டவர் இந்த பகுதியில் நம்ம காமிச்சிருக்கிறாரு, காமிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் விசுவாசம் இருக்கிறேன்னு சொல்றவன் இல்லை, விசுவாசம் இருக்கிறவன் சொல்றேன். அந்த விசுவாசத்தை அனுதின வாழ்க்கையில நமக்கு எப்படி இருக்கு, அனுதின சூழ்நிலைகள்ல நமக்கு எப்படி இருக்கு, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்பி, ஆண்டவர் மேல சார்ந்து, அவர் வல்லமை மேல் சார்ந்து, அவர் வல்லமை என் சார்பாக என் மூலமாக செயல்படும்ன்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்றோமா, வாழ்றோமா. அநேக நேரத்துல விசுவாசம் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மனசுல இயேசுவை நம்புறேன், மனசுல புத்தி அளவுக்கு விசுவாசம் இருந்தா அதான் நான் விசுவாசின்னு நினைச்சுக்கிறேன். அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, அதுக்கு பேர் அற்ப விசுவாசி, அற்ப விசுவாசி. விசுவாசம்ன்றது என்ன, இந்த பகுதி கட்டுக் கொடுக்கிற மாதிரி அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரமும் கிறிஸ்து மேல் சார்ந்து கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்து அவரை நோக்கி அவர் மேல் சார்ந்து வாழ்வது, அதான் விசுவாசம். அவருடைய இணைப்போடு வாழ்வது, அதான் விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசம் சிறிதான அளவுக்கு இருந்தாலும் பாருங்களேன், அதுதான் அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு இல்லாத போது நமக்கு பேர் என்ன, அற்ப விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசம் இயேசு பக்கம் திரும்பி எவ்வளவுதான் சிறிதாக அந்த மாதிரி கனெக்ஷன் நமக்கு இருந்து அவர் தான், அவர்ல தான் நான் சார்ந்து ஜீவனுள்ள கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னோடு வாழுகிறார், அவர் வாக்கு தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அவர்ல நம்பி எவ்வளவு சிறிதான அளவுக்கு அந்த கடுக்கு வித விசுவாசம் இருந்தாலும் அது அந்த சூழ்நிலையில் அந்த கனெக்ஷன் மூலமா வளர்ந்து 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 போவோம். அந்த சிறிதான விசுவாசம் அசாதாரணமான காரியங்களை செய்யும், மலைகளை பேசுகிற காரியங்களும் அந்த விசுவாசம் தான் செய்யும். அற்ப விசுவாசம் ஒன்றும் செய்யாது, அற்ப விசுவாசம் ஒன்றும் செய்யாது. தொடர்ந்து ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தோடு கனெக்ஷனோடு இருக்கிற ஒரு விசுவாசிக்கு ஆண்டவருடைய சர்வ வல்லமை அவனுக்குள் பாயும். ரயில் இப்படி எழுதியிருக்கிறார், கிறிஸ்தவர்களே இதை ஆழமாக நாம் சிந்தித்து ஞானத்தை படிப்போம். வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கிய மையமான ரகசியம் விசுவாசம். அவிசுவாசம் தான் எல்லா தோல்விகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு காரணம். நம்முடைய விசுவாசம் தோய்ந்து பலவீனம் அடைந்தது என்றால் நம்ம இருக்கக்கூடிய எல்லா கிருபைகளும், நம் தைரியம், நம்முடைய பொறுமை, நம்முடைய விடாமுயற்சி, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தளர்ந்து போய்விடும். விசுவாசம் தான் பேஸ். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் மற்ற கிருபைகள் எல்லாமே சார்ந்திருக்கிறது. எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தோடு வெற்றிகரமாக செங்கடல் கடந்து தேசத்துக்குள் நுழைய வந்தார்களோ, அந்த தோசத்தின் எல்லைக்கிட்ட வந்தவுடனே விசுவாசம் இழந்து கோளைகளாய் அவிவிசுவாசத்தினால் உள்ளே நுழைய முடியாமல் போய் அழிந்தார்கள். என்னோட சொல்றேன் பாருங்க, அது நமக்கும் நடக்கும் பாருங்களேன். இந்த முதல் பாடம் நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ தோல்விகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இதுதான் அந்த காரணம். இயேசுவோடு நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு, எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு. அடுத்ததாக அற்ப விசுவாசத்தின் ஆபத்தை பார்த்து படிங்க. நமக்கு தேவையான இக்கட்டான நேரத்தில் அற்ப விசுவாசம் நம்மளை கை கொடுத்துரும். அதுதான் அற்ப விசுவாசம். ஒரு பிரச்சனை இல்லாத போது நமக்கு விசுவாசம் மாறி நமக்கு தோற்றம் கொடுக்கும். ஆபத்துன்னு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் காலவாரி முக்கியம். அற்பவிசுவாசம் குணங்கள் இருக்கு. நாலு தடவை ஆண்டவர் திட்டி இருக்கிறார். எதை பார்த்து திட்டி இருக்கிறாருன்றத பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா, நம்ம அற்பவிசுவாசியா இல்லையான்னு. முதலாவது திட்டு எங்க, ஆறாவது அதிகாரம் மத்தேயுத 30வது வசனத்துல திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு, நானே படிக்கிறேன். உங்கள் ஜீவனை குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்னத்தை உண்பீர்கள், என்னத்தை குடிப்பீர்கள், என்னத்தை உடுத்துவீர்கள் என்று கவலைப்படாதீர்கள். ஜீவன் ஆதாரம் பார்க்கிலும் மேன்மை உடையது, சரீரம் வஸ்திரங்களை பார்க்கலும் மேன்மையுடையது. அற்ப விசுவாசிகளே, நீங்க ஏன் வாழ்க்கையெல்லாம் உலக கவலையில நிறைஞ்சிருக்கிறீங்கன்னா, இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டங்க, மற்றவங்களுக்கு இல்லாத கஷ்டங்க, அதனால தாங்க வாழ்க்கையில ஆண்டவர் அது இல்லைன்றார். உன் பிரச்சனை, இருதய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க. நீ அற்ப விசுவாசியா வாழ்ந்துகிட்டு இருக்க, அதான் என் ப்ராப்ளம். என்னோடு இணைந்து தொடர்ந்து இணைகிற உறவோடு, கனெக்ஷனோடு, ஒரு ஜீவனுள்ள உறவோடு நீ வாழ்ந்துகிட்டு இல்ல, நீ ஒரு அற்ப விசுவாசியா வாழ்ந்துகிட்டு இருக்க, அதான் ஒரு ப்ராப்ளம். பாருங்க, ரொம்ப ஈஸி, நமக்கு ஒழுங்கா வேலை இருந்து ஏடிஎம்ல பணம் வந்துட்டு அந்த போய் ஏடிஎம்ல காசு எடுத்துக்கிட்டு வேலைக்கு வாங்கிட்டு போய் நல்லா பாடலாம், தேவனின் தேவைகள்லாம் சந்திப்பான், நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது ரொம்ப ஈஸி, அதான் அற்ப விசுவாசம். ஆனா எப்போ வேலை இல்லையோ, எங்க இருந்து சம்பளம் வரும்னு தெரியலையோ, எங்கிருந்து நம்ம சாப்பாடு வரோம், துணி வரோம்னு தெரியலையோ, ஏன்னா அந்த டீச்சர்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம். ஏன்னா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டாங்க, இயேசுவை பின்பற்றி வந்திருக்காங்க. இன்னுமே சம்பளம் எங்க ஏறு, இயேசுக்கிட்டே சம்பளம் இருக்கு, கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லை இல்லைங்களா, சம்பளம் இல்லை, வேலை இல்லை, உண்ணா இல்லை, எங்கிருந்து எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு வரோம்னு கவலையில வாழுகிறவர்களுக்கு அற்ப விசுவாசிகள் அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரியலனாலும் உண்மையான உறுதியான விசுவாசம், எனக்குள் தங்கியிருக்கிற வாழ்கிற விசுவாசம் எங்கிருந்து வரோன்னு தெரியலனாலும் நம்போம், என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் என்னை உடுத்துவார், என் தேவன் என்னை போஷிப்பார் என்ற நம்புறதுதான் உண்மையான விசுவாசம். அற்ப விசுவாசம் என்ன பண்ணும், நல்லா இருக்கும்போது கவலை இருக்காது, திடீர்னு வேலை போச்சு, திடீர்னு அந்த மாசம் சம்பளம் வரலன்னு அப்பதான் நம்ம காலை வாரி விட்டோம், ஐயோ என்னத்தை சாப்பிடுவோம், என்ன தப்புதான் தெரியும். நம்ம அற்ப விசுவாசிகள் புரிஞ்சுக்கங்க, முதலாவது அற்ப விசுவாசம். அடுத்ததாக அற்ப விசுவாசம் எங்க திட்டி இருக்கிறாரு, நல்லா நிம்மதியா கப்பல்ல போயிட்டு இருந்தாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ஆளே இல்லை. திடீர்னு புயல் வந்துச்சு 8வது அதிகாரத்துல. புயல் வந்த உடனே இயேசு கூட இருக்கிறாருன்னு கூட இல்ல, ஐயோ நாங்கள் மடியம் போகிறோமே, ஆண்டவரே உங்களுக்கு தய அக்கறை இல்லையா, நாங்கள் சாகு போகிறோமே, ஐயோ குயோ. நல்ல விசுவாசிகள் தான் இருந்தாங்க. என்ன விசுவாசம் பேதுருக்கெல்லாம், புயல் வர வரைக்கும் தான். புயல் வந்த உடனே பேதுருவை பார்க்கணும், குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறவங்க கண்ணெல்லாம் தண்ணி வந்து. அப்ப ஆண்டவர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசிக்கலையே, உங்க விசுவாசம் எங்க, எப்படி கைவிட்டுச்சு பாத்தியா, விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறிய, புயல் வந்தவன என்ன ஆச்சு விசுவாசம், இந்த நிலைமை நீ மாறும், அற்ப விசுவாசத்தை விட்டு நீ வரணும், அற்ப விசுவாசத்தை விட்டு வரணும். இன்னொரு பாருங்க, அற்ப விசுவாசம், விசுவாசம் நின்று போகும்போது கவலை ஸ்டார்ட் ஆகும், விசுவாசம் நின்று போகும்போது சந்தேகம் ஸ்டார்ட் ஆகும். இந்த விசுவாசம், அற்ப விசுவாசம் கரெக்டாக இக்கட்டு நேரங்களில் நம்மளை கைவிட்டோம். அப்பதான் காட்ட வச்சு நம்ம அற்ப விசுவாசிகள் அந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிறது. அடுத்ததாக பேதுரு ஆண்டவரே பார்த்துக்கிட்டு வரும்போது நல்லா நடந்து வந்தார் தண்ணியில பாருங்களேன். அதான் ஆண்டவரே பார்த்துக்கிட்டு வரும்போது தான் நமக்கு விசுவாசத்துல நம்ம உறுதியா நிக்க முடியும், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியும், கடல் மேலையும் நடந்து வர முடியும். லுக்கிங் ஆன் டு ஜீசஸ் அதான் உண்மையான விசுவாசம். இயேசுவோடு இருக்கிற இணைப்பு அதான் அந்த இணைப்புல தான் நமக்கு பவர் வருது. நம்ம கடல் மேலையும் நம்மளை நடக்க வைக்கிற வல்லமை பேதுருவின் மூலமாகவும் வேலை செய்யுது. ஆனா எப்போ அவரை பார்க்கறத விட்டுட்டு கடலை காத்த பார்க்க சூழ்நிலையை பார்க்க பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சோமோ உலகி போயிடும். ஆண்டவர் வந்து பேதுரு கையை பிடிச்சி தூக்கி அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார், ஏன் சந்தேகப்பட்டார், அற்ப விசுவாசத்தின் ஆபத்தை பாருங்க. இதேதான் இன்னொரு இடத்துலயும் அவங்க சாப்பாடு கொண்டு வரல, அவர் ஆவிக்குரிய காயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது சாப்பாடை பத்தி பேசுறாரு. அற்ப விசுவாசிகளை ஏன் எப்பப்பா சாப்பாட்டை பத்தியே யோசிக்கிட்டு இருக்கீங்க, உலகத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. 5,000 பேருக்கு சாப்பாடு போட்டேன், எவ்வளவு அப்பத்துல இருந்து போட்டேன் அவங்க கடிந்து கொள்றாரு. பாருங்களேன் அற்ப விசுவாசத்தின் ஆபத்தை பாருங்க. தேவன் வந்து அற்ப விசுவாசம் வந்து சூழ்நிலைகள் சாதனங்கள் இருக்கும்போது தான் தேவனை நம்பும். ஆனா எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ சாதனங்கள் தெரியாம போகுதோ, அப்பதான் அது நம்ம காலவாரி விட்டுரும். தேவன் இல்லையே தேவன் சந்தேகப்பட வச்சிடும், தேவனை சந்தேகப்பட வச்சிடும். அதோட ஆபத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்த பயன்பாடு, வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வது இந்த மாதிரி கடுகு விதையான விசுவாசம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்றதுனால தான் வாழ முடியும். இந்த பேசேஜ் பாருங்களேன், நான் பல வாரங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை சொல்லுது. என்ன தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு முக்கியம், அது இல்லாம எதுல வாழ போறோம் நம்ம? தேவன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட், அது எப்படி நம்ம வாழ்க்கையில சுதந்திரிக்கிறது? இல்ல ஸ்டெப்ஸ் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அதை அறிந்து அதை விசுவாசிச்சு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதை விசுவாசிச்சு என்ன பண்ணணும், விடாமுயற்சியின் ஜெபம். ஏசி உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், உங்களால் விரட்ட முடியும், அதிகாரம் கொடுக்கிறாரு, அதை விசுவாசிச்சு விடாமுயற்சி ஜபத் இல்லாம தான் தோத்தாங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலயும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கு தான். ஏன், ஆண்டவர் நமக்கு என்னங்க குறை வச்சிருக்கிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு உங்களோடு இருக்கிறேன். இதெல்லாம் வாக்குத்தத்தங்களை எதுல குறை வச்சிருக்கிறாரு, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்குமான சகலமும் அவருடைய தெய்வீக வல்லமை நமக்கு அருளி இருக்கிறதேன்னு பேதுரு சொல்றாரு. எதுல வாக்குத்தத்துவம், ஞானத்துக்கு வாக்குத்தத்துவம், எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் சந்திப்பார், உங்களுக்கு ஆறுதல், சமாதானம், ஜீவன், பலன், பாதுகாப்பு, எதிர்காலம், விடுதலை, கனி தருவது, மன்னிப்பு, வழிநடத்துதல், எல்லாத்துக்கும் வாக்குத்தத்துவம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்துவத்தின் வல்லமை நமக்குள்ள பாயம்படிக்கு ஆவியானவர் நமக்குள்ளேயே கூடியிருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய தேவனாச்சு. கடுகு விதையான விசுவாசம் அதன் மூலமா பாய், அது இல்லாமத்தான் எல்லா தோல்விக்கும் காரணம், எல்லா தோல்விக்கும் காரணம். பாருங்களேன், அது இருந்து ஆண்டவர் நமக்குள்ள எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறாரு. கடுகு விதையான சிறிதான விசுவாசமோ என்ன சொல்லி இந்த வசனம், மலைகளை தேர்க்கும். நமக்கு ஒரு சின்ன கல்லு வந்துடக்கூடாது எதிர்க்க, உடனே பிரேக் போட்டு நம்ம நிறுத்திடுவோம். அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க பாஸ்டர், வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டம், இந்த கஷ்டம், இந்த கஷ்டம், மலைகள் வந்தாலும் அது தகுர் தெரிஞ்சுக்கிட்டு நீ கடல் மேலே கூட நடந்து போகக்கூடிய அந்த கடுகு வித விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சு தான் யூ கேன் ஓவர் கம். மலை போல கஷ்டங்களோ நீங்கள் மேற்கொள்ள முடியும், மலை போல கஷ்டங்களோ நீங்கள் மேற்கொள்ள முடியும். நம்ம மலை போல கஷ்டம்னா வெறும் உலக கஷ்டங்களோ நீ நினைக்கக்கூடாது. இவங்க சீஷர்களுடைய நிலைமையில யோசிச்சு பாருங்க, உலகத்தை எங்க போய் சுவிசேஷத்து சொல்லுவாங்க, யூதர்கள்லாம் ரொம்ப முரண்பாடு கொல்ல பாக்குறாங்க, அப்படிப்பட்ட மலை போல எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்கும்போது அந்த உலகத்தையே தலகிலா மாத்தி விட்டாங்களே அந்த கடுகு வித விசுவாசம் வச்சுக்கிட்டு இல்லைங்களா, உலகத்தைய ரோம ராஜ்ய தலகிலா மாத்தி விட்டாங்களே. காஸ்பலுக்கு விரோதம் நம்ம காலத்திலயும் அப்படித்தான் அங்க இருக்கு, நம்ம காலத்திலயும் சுவிசேஷம் நம்ம எடுத்துட்டு போனோம், தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பரப்பணும், சுவிசேஷத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு, மலை போல இருக்குது கஷ்டங்கள் பார்த்தா. ஆனா அதையும் நம்மளால தகர்த்து தேவ ராஜ்யத்துக்காக நம்ம சாதிக்க முடியும். கடுகு வித விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா, கடுகு வித விசுவாசம் தேவனுக்காக பெரிய காரியங்களை நம்மளால சாதிக்க முடியும். ஓகே, இன்னும் ஒரு சில பாடங்கள், கடுகு விதையான விசுவாசம் எவ்வளவு காரியங்களை சாதிக்க முடியும், கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையான விசுவாசம், கடுகுவதையான விசுவாசம், தேவனில் சார்ந்து வாழுகிற விசுவாசம் பாருங்களா, கான்ஸ்டன்ட் டிபெண்டன்ஸ் ஆன் தி லார்ட். அப்படி நம்ம இருக்கிறோமா அந்த எல்லா அந்த டீஷர்கள் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். என்னமே ஆண்டவர் மேல சார்ந்து இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி வெளிப்படும், விடாமுயற்சியின் ஜபம் இருக்கும், விடாமுயற்சியின் ஜபம் இருக்கும். ஆண்டவர் தன் வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் விடாமுயற்சியின் ஜபம் இருக்கும். ஆண்டவரோடு பந்தத்தோடு இப்போ இருக்கிற பிரசன்ட் ஃபேஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ ஆண்டவரோடு ஒரு கனெக்ஷன், இப்போ ஆண்டவரோடு ஒரு இணைப்பு, இப்போ ஆண்டவரோடு ஒரு பந்தத்தில் வாழுகிற ஒரு விசுவாசம். இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பண்ணி பண்ணி இந்த அற்புதத்தை செஞ்சு செஞ்சு ஒரு விக்கிர ஆராதனை சுயநம்பிக்கை வந்துருச்சு, என்னால் சமாளிக்க முடியும், எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ வருஷம் நம்ம ஜபம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சுயநம்பிக்கை வந்து ஆண்டவரோடு தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்பு அறிந்து போனதுனால், ஜீவனுள்ள ஐக்கியம் அறிந்து போனதுனால் இவர்கள் தோற்றார்கள். நமக்கும் ஆண்டவர் இதனால் என்ன என்ன நம்மளை அழைக்கிறார், அவரோடு ஆழமான இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஐக்கியத்தில் வாழ்வதற்காக நம்ம அழைக்கிறார். அப்பதான் நீ சாதிக்க முடியும், சாதிக்க முடியும். இது அருமையாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வல்லமையே இல்லையே, ஒரு வல்ல பவரே இல்லையே, செத்தவர்கள் போல நம்ம இருக்கிறோமே, ஏன் ஒரு ஒரு கனியா இல்லையே, ஏன் காரணம்? இது அருமையா ஆண்டவர் சொல்ற சபையா நம்ம எவ்வளவு படிக்கணுங்க, நம்ம கூடி வரும்போது நமக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன சொன்னார், நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பேன், என் பிரசன்னத்தை பிரசிச்சப்படுத்துவேன், நான் இருப்பதை நீங்க உணரும்படிக்கு செய்வேன். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம வந்தோம்னா அநேக நேரத்துல ஆராதனையே ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லை. ஏன் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் நம்மளை விட்டு பின்வாங்கி போயிடுற? எப்போ நமக்குள்ள அவருக்குள்ள இருக்கக்கூடிய இணைப்பு பிரசன்ட் ஃபேத்தோடு இணைப்பு இருக்கோ அப்பதான் அவருடைய வல்லமை நமக்கு மத்தியில் பாயுது பாருங்களேன். இது அருமையா அவர் எடுத்து சொல்லல, யோவான்ல சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா, அருமையா எடுத்து சொல்லி இருக்கிறாரு. யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்க, என்னில் நிலைத்திருங்க, கொடியானது தானா கனி கொடு ஒன்றும் செய்ய முடியாது போல் என்னை அன்றி உங்கனா ஒன்னும் செய்ய முடியாது. என்னங்க செஞ்சுங்க, இவ்வளவு நாள் ஒன்னும் செய்யல, ஒன்னும் சாதிக்க முடியாது அவரை அன்றி. ஆனால் என்னில் நீங்கள் நிலைத்து உங்களில் நான் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அண்ட் அதாங்க விசுவாசம், லுக்கிங் ஆன் டு ஜீசஸ். இயேசுவோடு ஜீவனுள்ள ஐக்கியமான பந்தத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒவ்வொரு நிமிஷம் வாழுகிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு பந்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனில் தான் அவருடைய வல்லமை நமக்குள்ள நம் வாழ்க்கையில் பாயறதின் மூலமாகத்தான் மலைகளையும் பேர்க்கக்கூடிய சாதனையாளர்களாக அவருடைய வல்லமை நம்மளை செய்ய வைக்கிறேன். போல் சொன்னார், நீ வாழ்வது நான் இல்லை, எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார். ஜீவனுள்ள தேவகுமாரனுடைய விசுவாசத்தினாலே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். அதனால தான் அந்த மனுஷனால் அவ்வளோ சாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவருடைய பேரை வச்சு நம்ம சாதிக்க பார்த்தோம்னா நம்மளாம் அப்படிதான் பண்ண பார்க்கறது. அப்படி பண்ணோன்னா என்ன ஆகும், நேரங்களை உத தான் வாங்குவோம். அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை செய்ய பார்த்தாங்க. பவுலை பார்த்துட்டு பவுல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக பேய்கள்லாம் விரட்டுறாருன்னு சொல்லி சில யூத மக்கள் என்ன பண்ண பார்த்தாங்க, நாங்களும் இயேசு பேரை யூஸ் பண்ணி பவரை யூஸ் பண்ணலாம், பவர் வர பார்க்கலாம். இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவு, அந்த உறவின் அடிப்படையில் அவங்க போய் செய்ய போவாங்க, போய் இயேசுவின் நாமத்தில் அவங்களை போக சொல்கிறோன்னு அந்த பேய் என்ன சொல்லிச்சு, எனக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யாரு அப்படின்னு அவங்களை பிடிச்சி பீறி துணிய துண்டகாணும் துணிய காணும்னு ஓட வச்சாங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேக நேரத்தில் துண்டகாணும் துணிய காணும் ஓடுற வாழ்க்கை தான். ஏன் இயேசுவோடு ஐக்கியத்தோடு இணைப்போடு நம்ம சேர்ந்தில்லை. உங்களுக்கு ஏன் புரியுதா தனிப்பட்ட ஜப வாழ்க்கையை பற்றி ஏன் முக்கியம்னு சொல்லி கொடுக்குறோம்? இந்த பேரெல்லாம் கேட்கலாம், இவர் என்னங்க ஆழமான ரிஃபார்ம் சத்தியம் சொல்லி கொடுக்காம தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, அது யாருக்கு தான் தெரியாது, அது எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், அது இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அவங்கனால இயேசுவோடு தனிப்பட்ட இணைப்பு இல்லைன்னா, அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறாரு ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து அவரோடு இணைப்போடு வாழலன்னா அவனால ஒன்னும் செய்ய முடியாது. எங்கள் நிலைத்து இல்லைன்னா அவங்களால ஒன்னும் சாதிக்க முடியாது. அதாங்க அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த சீஷர்கள் இழந்ததுனால தான் இப்படி ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்தாங்க. இந்த பாடங்கள் ஆண்டவர் நமக்கு படிக்க உதவி செய்யணும். பொதுவா பயன்பாடுகள் நான் 10 எடுத்துட்டு வந்துடுவேன், ஆனா 5 தான் நான் ஷேர் பண்ண முடியும். இதோட நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் இந்த பாடங்களை படிக்க நமக்கு உதவி செய்யலாம். நல்ல தேவனே, இந்த பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் அந்த சீஷர்கள் நம்முடைய பேரை கெடுத்து அவமானமா ஒன்னும் சாதிக்க முடியாம அந்த வேத பார்வையோடு நின்ன மாதிரி தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பேரை சுமந்துகிட்டு இயலாமை உள்ள சபையாக கிறிஸ்தவமாக எங்க நாடு இருக்கிறது. எவ்வளோ போலித்தனம், எவ்வளோ மோசம், எவ்வளோ கிறிஸ்தவன்ற பேர்லயே உலகம்லாம் கேலி பண்ணி யூடியூப்ல ட்ரோல்ஸ் எல்லாம் போடுற அளவுக்கு கிறிஸ்தவமே ஆகி போயிடுச்சு. ஒரு இஸ்லாம் மதம்னா ஏதாவது செய்யறாங்க, இவங்க இந்துஸ் எவ்வளோ செஞ்சிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவம் என்னன்னு கேலி கூத்தாகன அளவுக்கு அந்த சீஷர்ங்க நின்று அவமானப்பட்டபடி தான் உங்களுடைய கிறிஸ்தவம் எங்க நாட்டில் இருக்கப்பா. உன் நாமத்தை சுமந்துக்கிட்டு உன் நாமத்துல செய்யறோன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் ஒன்னும் அடைஞ்சுக்கிட்டு இல்லாண்டவர். இதுக்கு காரணம் அநேக நேரத்தில் உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய உறவு பந்தம் ஐக்கியத்தில் நாங்கள் பயன்படுத்தாததுனால தான், எங்க வாழ்க்கையிலேயே நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் நாங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாதவர்களாக, இயலாமை உள்ளவர்களாக, உன் பிரசன்னம் இல்லாமல், மலைகளை சேர்க்கிற அந்த கடுகுவேத விசுவாசம் இல்லாமல், இயலாமை உள்ளவர்களாக, எங்க வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல், எவ்வளோ இயலாமை உள்ளவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வல்லமையை மறுக்கிறவர்களா நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு கருணை காட்டும். அந்த தகப்பின் மன்றாடின மாதிரி ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் அவிசுவாசத்தை மன்னி எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. உமோடு இணைந்து பந்தத்தில் வாழுகிற, உங்கள் நிலைத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையை வாழ, அதன் மூலமாக உங்களுடைய வல்லமை எங்களுக்குள் பாய்ந்து மலைகளை பெயர்க்க, மனிதர்களாக சபையாக நாங்கள் மாற இந்த விசுவாச பாடத்தை படிக்க உதவி செய்யும். வழி நடத்த மாட்டேன். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
அப்போ இருக்கிற கடைசி பாடம்